வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாவற்சார்வார் தமக்கு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுஹோ குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நாயகி நான்முகி நாராயணி கைநடிரபஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமணி சாதினச்சுவாய் அகிமாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயக்கியாதியுடையாள் சரணம் மரண் நமக்கே. உல்லாச நிராகுல யோக இதச்செல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்தனலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி அண்ணான் சேவடி மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என போத அருள்தாராய் முருகா என ஓர் தரம் போது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. முருகா 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 முருகா. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே நமக்கு நன்மையே நல்கக்கூடிய கந்தபுராணம் என்கின்ற மிகப்பெரிய ஆனந்த சாகரத்திற்குள்ளே இன்றைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். எப்பொழுதுமே கந்தசஷ்டி சமயத்தில் சொல்லக்கூடிய இந்த கந்தபுராணம் இறைவனுடைய அளப்பெரும் கருணையினாலே இந்த புத்தாண்டு தொடக்கத்திலேயே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கந்தனை நினைக்க, கந்தனை துதிக்க, கந்தனை பற்றி பேசுவதற்கான ஒரு மிகப்பெரிய அருளையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கக்கூடிய சைவம் டாட் ஓஆர்ஜி என்று சொல்லக்கூடிய வலைத்தளத்தாருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருஷி ஸ்கந்தமூர்த்திகி ஸ்ருதௌ ஸ்கந்தகீர்த்திகி முகேமே பவித்ரம் சதா தச்சரித்ரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய ஹிருத்யம் குஹே சந்துலீனா மமாசேஷ பாவாஹ. ஆதிசங்கரர் ரொம்ப அழகா செந்திலாண்டவனை பற்றி அவரிடத்துல கேட்கிறார். திருஷி ஸ்கந்தமூர்த்திகி அதையே பார்த்தோம்னா அப்பர் பெருமான் சொல்வார், கண்காள் கண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் எம்மான் என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் கண்மின்களோ. அதையே எப்படி சொல்லுகின்றார் முருகப்பெருமானத்தில் திருஷி ஸ்கந்தமூர்த்திகி. எப்ப பார்த்தாலும் அவனையே பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும், முருகப்பெருமானை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். ஸ்ருது ஸ்கந்த கீர்த்திகி அவனை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். செவிகாள் கேண்மீன்களோ அடுத்த சொல்வார் முகேமே பவித்ரம் சதா தச்சரித்ரம் அவனுடைய சரித்திரத்தையே என்னுடைய வாயானது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, கை என்ன செய்ய வேண்டும், கரே தஸ்ய கிருத்யம் இந்த கையானது அவனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வபுஸ்தஸ்ய ஹிருத்யம் இந்த சரீரமானது இந்த வபு இந்த சரீரமானது அவனுக்கே தொண்டு செய்து கொண்டிருக்க வேண்டும். குஹே சந்துலீனா மமா சேஷபாவாக என்னுடைய மனமானது கருத்தானது அந்த முருகப்பெருமானிடத்திலேயே லயித்திருக்க வேண்டும் என்று ஆதிசங்கரர் பாடுவார். நம்முடைய மனமானது நம்முடைய கருத்தானது அவனிடத்திலேயே லயித்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனம் மொழி மெய் அனைத்துமே அவனிடத்திலே லயித்திருக்க வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் என்ன? இப்ப நம்ம கந்தபுராணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த கந்தபுராணத்தை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். எதுக்காக கந்தபுராணத்தை படிக்கணும், எதுக்காக கந்தபுராணத்தை பத்தி கேட்கணும், எதுக்காக முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும்? இப்ப ஆதிசங்கரர் தெரியாம ஒரு வார்த்தை சொல்லுகின்றாரா, திருஷி ஸ்கந்தமூர்த்திக்கு அவனை போய் பார்த்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா? என்ன பிரயோஜனம் உண்டு? ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திக்கு எவ்வளவோ இருக்கு நான் கேட்கறதுக்கு, இதுக்காக முருகப்பெருமானை பற்றிய கீர்த்திகளை கேட்க வேண்டும். அதுக்கு காரணம் என்ன? முகே மே பவித்ரம். இந்த முகமானது அவனை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய வாய் என்று அவனுடைய சரித்திரத்தை கூற வேண்டும் என்றால் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். இப்ப நம்ம கந்த புராணம் என்கின்ற மிகப்பெரிய ஆனந்த சாகரத்திற்குள்ளே ஆனந்த வா கடலே என்று சொல்லுவாரே, அந்த ஆனந்த வா கடலாக இருக்கப்பட்ட கந்த புராணத்துக்குள்ள நுழைகிறதுக்கு முன்பாக இந்த முன்னர மாதிரி சில விஷயங்களை பார்க்கணும். இது நமக்கு எப்படி பயன்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எங்க பெரியவங்க சொன்னாங்க, இல்ல சார் இவர் சொன்னார் அவர் சொன்னார், அதுவே வேண்டாம். நம்முடைய மனமானது ஒன்றிலே அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பட்டாத்தான் தெரியும், நமக்கு அந்த மனமானது இருந்தா தான் தெரியும். ரொம்ப அழகா சொல்லுவார், இப்ப நான் திருந்தணும்னு நினைச்சா நான் நினைச்சா தான் நான் திருந்த முடியுமே தவிர இன்னொருத்தம் வந்து என்ன திருத்த முடியாது. குதிரையை கொண்டு போய் தண்ணீர் துறை வரைக்கும் கொண்டு செல்லலாம், ஆனா தண்ணி குடின்னு என்ன சொல்ல முடியுமா, ஊட்ட முடியுமா, ஊட்டுவார் உண்டா, முடியாது. இப்ப நாம உண்ண வேண்டும் என்று நினைத்தால்தான் நமக்கு ஊட்டக்கூடியவன் அங்கே இருக்கிறான், நாம் உண்ணுவோம். காட்டக்கூடியவன் அங்கே இருக்கிறான், நாம் காண வேண்டும் என்று நினைத்தால்தான் நம்ம காண முடியும். இப்ப நமக்கு பட முதல்ல நம்முடைய கருத்து நமக்கு பட வேண்டும். நம்முடைய மனத்துல ஆமா இது எனக்கு பிரயோஜனம் உண்டு தெரிஞ்சா நிச்சயமா பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். இப்ப பண்ண வேண்டும்னு நினைக்க வேண்டும் என்றால் இந்த கந்த புராணத்தை பத்தி கேட்கணும்னாலோ படிக்கணும்னாலோ அவனை போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கலாம். இது புண்ணியமானது அப்படிங்கறத பத்தியே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அது வந்து முடிந்த பொருள் நிச்சயமாக உண்டு. இதை பற்றி சொல்லுவது புண்ணியமான ஒரு புண்ணிய சரித்திரம், சதாத்த சரித்திரம், உண்மைதான். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் இந்த நூற்றாண்டுல இந்த கந்த புராணத்தினால எப்படி நமக்கு பிரயோஜனம் உண்டு, இந்த கந்த புராணம் நமக்கு எப்படி தருகிறது, அப்படி என்ன பிரயோஜனத்தை தருகிறது அப்படின்னு பார்க்கணும்னா எல்லா பொருளுக்குமே ஒரு பிரயோஜனம் உண்டு. எந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் கிடையாது. நமக்கு ஒண்ணு தெரியாம இருக்கலாம், இப்ப அப்பட்டிசைட்டிஸ்னா அதுக்கு நமக்கு தெரியாம இருக்கலாம், அந்த வால் வந்து பிரயோஜனமா இல்லையான்னு இப்ப தெரியாம இருக்கலாம், அது எடுத்தது. தேளுக்கும் ஏதாவது பிரயோஜனம் உண்டு, இரும்புக்கும் பிரயோஜனம் உண்டு, கண்டுபிடிச்சு ஆச்சரியப்படுகிறார்கள் இவ்வளவு பிரயோஜனம் இருக்கிறதான்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாம் நம்ம நிதானமா கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரயோஜனம் இல்லாத பொருள் இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை, இதுதான் முக்கியமான விஷயம். சரி, இன்னொரு ஒரு பெரிய உண்மை உண்டு. எல்லா மனிதனுமே, மனிதன்னு சொல்றதை விட எல்லா ஜீவராசியுமே ஒரு பொருளை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா ஜீவராசியுமே எதையோ ஒன்றை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. என்னது அது? ஆனந்தம். அதான் முக்கியமான விஷயம். அது ஆனந்தம் எது, எப்படி, எங்கேங்கிறதெல்லாம் மாறுபாடு வருமே தவிர எல்லா ஜீவராசியுமே ஆனந்தம் என்கின்ற ஒன்றை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சின்ன குழந்தைகள் இருக்கிறது, அதுக்கு ஒரு பொருள் ஆனந்தமாக உண்டு. வயசான பிறகு அது ஆனந்தம் மாறுகிறது. இப்ப ஆனந்தம் என்கின்ற ஒன்றை நோக்கி எல்லாருமே போகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? பாட்டி ரொம்ப அழகா சொன்னான். எந்த பாட்டி? அரிது அரிது மானிடர் ஆதர் அரிது, அவ்வை பாட்டி சொல்லும்போது சொல்லுவா. இந்த உலகத்திலே அதையே ஆதிசங்கரர் முதல்ல சொன்னாரே, ஜந்தூனாம் நர ஜென்ம துர்லபம், அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இப்போ பிறக்கிறதே ரொம்ப கட்டமான காரியம். இதுக்கு இன்னொன்று சொல்லுவார், நம்ம பிறந்துட்டு நமக்கே தெரியறதில்ல ஏன் பிறந்தோம்னு. ஆனா தேவாதி தேவர்களும் கூட இங்க புறக்கணுமேனு சொல்லிவங்க ஆசைப்படுகின்றார்களாம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும். ரொம்ப அழகாக மாணிக்க வாசகர் சொல்லுவார், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. அஞ்சு இடத்துல அவங்கிற இதை சொல்லுவார் தன்னுடைய திருவாசகத்துல. அது ஒரு இடம் அவம் என்று சொல்லும் பொழுது நம்ம வேஸ்ட பிரயோஜனம் இல்லாம கழித்துக் கொண்டிருக்கிறோம். யார் சொல்லுகிறார்? திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்று சொல்லுவார். இப்போ இந்த உலகத்தில் வந்து பிறக்க வேண்டும் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். பிறந்த நமக்கு என்ன ஏதோ ஏதோ ஆசைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எதையும் ஒன்றை ஆசைப்படுகிறோம். என்ன ஆசைப்படுகிறோம்? ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று பிறந்தோம்.
பிறந்த பொழுது அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, பிறந்து விட்டோம். ஒவ்வொரு இந்த ஜீவராசியினே பிறந்த பிறகு என்ன நினைக்கிறது, எனக்கு எது ஆனந்தத்தை தரும், எது சுகத்தை தரும். ஒவ்வொரு இடக்கும் நாடி தேடி தொழுவார்பால் நான் நத்தாக திரிவேனோ மாடக்கூடபதி ஞானவாழ்வை சேர தருவாயே, ஞானவாழ்வை சேர தருவாயே. அருணகிரிநாதர் பாடுவார், நாடி தேடி தொழுவார்பால் நான் நத்தாக திரிவேனோ. அப்படியெல்லாம் எதையோ நாடி சென்று கொண்டிருக்கிறார்களே, அவர்களோட ஒன்னும் பிரயோஜனம் இல்லாதவனாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு மதுரையை பத்தி பாடும் பொழுது பாடுவார். இதே அருணகிரிநாதர் என்னிடத்தில் சொல்லுவார், ஏன் இந்த ஆனந்தம் என்பது சில பேருக்கு இது ஆனந்தம், இன்னும் சில பேர் இருக்கிறாங்க மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என்னுற்ற மனம் வந்தடிமை முக்தி பெற அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என்று உற்றவனம், இந்த ஹிதம்ங்கிற வார்த்தையை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். உல்லாச நிராகுல யோக ஹீத சல்லாப வினோதனும் நீலையோ என்று ஆறு குணங்களுக்கு சொல்வார் அருணகிரிநாதர். சொல்லும் பொழுது முருகப்பெருமான் ஆனந்தமே வடிவானவன், ஆனந்த முருகன், அல்சூர்ல ஆனந்த முருகனாக இருக்கிறான், ஆனந்தமே வடிவானவன். அவனுக்கு அந்த ஆனந்தத்துக்கு ஆறு குணங்கள் உண்டு, ஆறு வகையான தன்மைகள் உண்டு. உல்லாச நிராகுல யோக ஹித சல்லாப வினோதனும், இந்த ஆறு விதமான தன்மைகள் அந்த ஆனந்தத்துக்கு உண்டு. அது அருணகிரிநாதர் இங்க பயன்படுத்துகிறார், மங்கையர் சுகத்தை வெகு இங்கு இதம் என்று உற்றமனம் வந்தடிமை முக்தி பெற அருள்வாயேன்னு கொங்கணகிரி என்று சொல்லக்கூடிய தலத்தை பற்றி பாடும் பொழுது பாடுவார். சில பேருக்கு மங்கையர் சுகம் ஆனந்தம், சில பேருக்கு மதுவா தாருதாயதே மது கரந்தி சிந்தவா மது 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 என்று அவர்களுக்கு அது ஆனந்தம், மது பிரீதா அது மாதிரி அவர்களுக்கு அது ஒரு ஆனந்தம். சில பேருக்கு பணம்தான் ஆனந்தம், பணத்தை தவிர வேற கிடையாது. சில பேருக்கு அதிகாரம் ஒரு போதை ஒரு ஆனந்தம். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆனந்தம், சில பேருக்கு சாப்பாடு ஆனந்தம், சில பேருக்கு தூக்கம் ஆனந்தம், எல்லாருக்கும் ஏதோ ஒரு பொருள் ஆனந்தம் என்று தோன்றுகிறது. அது ஆனந்தமா இல்லையான்னா ஒரு டெஃபினிஷன் இருக்கணும். இப்ப ஒரு பொருள் இருக்குன்னா தீன்னா அது எல்லாருக்கும் சுடணும், எனக்கு சுடும் உங்களுக்கு சுடாதுன்னா அது தீ கிடையாது. ஒரு குணம் ஒரு பொருளிலே இருக்கிறதுன்னா அது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்க முடியும். ரெண்டு லட்சணங்கள் சொல்லுவார்கள், பொது லட்சணம் சிறப்பு லட்சணம் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி இதனுடைய இயல்பு பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று சொல்ல வேண்டும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இயல்பு உண்டு, இப்படிதான் இருக்கணும், இதுக்கு தான் இப்படி இருக்கக்கூடிய லட்சணம் என்று சொல்ல வேண்டும். இப்ப எனக்கு ஒரு ஆனந்தம் என்று இருக்கக்கூடியது, இன்னொருத்தருக்கும் அது ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு பொருள். ஆனா எல்லாருக்கும் எல்லா பொருளும் ஆனந்தமாக இருப்பதில்லை, நல்லா கவனிச்சுக்குங்க. எல்லாருக்கும் எல்லா பொருளும் ஆனந்தத்தை தருவதில்லை, ஆனால் ஆனந்த தரக்கூடிய அந்த ஒரு பொருளே எப்பொழுதுமே ஆனந்தத்தை தருவது கிடையாது. அப்படின்னா என்ன, ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம்னு ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். இப்ப ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்குமா, எல்லாருக்கும் பிடிச்சிக்கலாம்னு வச்சுக்கலாம், எனக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்குதுன்னா ஐஸ்கிரீம் ஆனந்தத்தை தரக்கூடிய ஆனந்த ஹேது ஒத்துக்கிறோமா. சின்ன பசங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கிறதா, பிடிக்கிறது. ஆனா அதே சின்ன குழந்தைக்கு காய்ச்சல் வந்தப்போ அம்மா ஐஸ்கிரீம் கொடுப்பாளோ இல்ல, அவனுக்கே வாய் கசப்பாருக்கு காய்ச்சல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அவனுக்கு அந்த ருசி தெரியல. இப்போ ஐஸ்கிரீம் ஒரு சமயத்திலே ருசியாக இருந்தது, இப்போ இன்னொரு சமயத்தில் அது ருசியாக இல்லை, ஒரு விஷயம். ரெண்டாவது, ஐஸ்கிரீம் அந்த சின்ன குழந்தைக்கு ருசியாக இருந்தது, ஆனா உடம்பு நல்லா இருக்கு டயபிட்டீஸ்காரனுக்கு அது இருக்காது, ஏன்னா அவனுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. இப்போ ஒரு பொருள் ஒருத்தருக்கு ஆனந்தத்தை ஒரு சமயத்திலே தருகிறது, அந்த குழந்தைக்கு காய்ச்சல் இல்லாதப்போ ஆனந்தத்தை தரும், காய்ச்சலா இருக்கிறப்போ ஆனந்தத்தை தராது. ஆக ஒரே பொருள் ஒரே ஆளுக்கு வந்து ரெண்டு விதமான நிலைகளிலே மாறுபடும். இதே பொருள் நல்லா இருக்கு, எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, ஆனா எனக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு சொன்னா எனக்கு இது துக்கத்தை தரும், ஆனந்தம்னு கூட சொல்ல முடியாது, இது துக்கத்தை தரும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பொருளிலே ஆனந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது எல்லா காலத்திலேயும் எல்லா நிலைகளிலேயும் அது ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும், ஆனா அது கொடுக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் இருக்கு. சரி, இது பொருள், இந்த ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம். அந்த பொருளை அனுபவிக்கக்கூடியவன் இருக்கிறான் இல்லையா, இப்போ மூணு நிலைகள் உண்டு திருப்பூட்டின்னு சொல்லி மூன்று விஷயங்களை சொல்வார்கள். அனுபவம், அனுபவிப்பவன், அனுபவிக்க கூடிய பொருள். இந்த மூன்றும் இருக்கும் எல்லா இடத்திலையும், மூன்று இல்லாமல் தனியா இருக்க முடியாது. இப்ப இந்த மூன்று நிலைகள்ல நம்ம எதை பார்த்தோம், அனுபவிக்கக்கூடிய பொருள் என்கின்ற விஷயத்தை பார்த்தோம். இந்த அனுபவிக்கக்கூடிய பொருள் எப்பொழுதுமே ஒரே நிலையிலே இருப்பதில்லைன்னு பார்த்துட்டோம், முடிஞ்சு போச்சா? ரைட். ரெண்டாவது விஷயத்துக்கு வாங்க. அனுபவிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது, அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் இருந்தா தானே அனுபவிக்க முடியும், பொருள் இருக்கு நானே இல்லை, எங்க போய் அனுபவிக்க முடியும்? இப்ப நான் ஒருத்தன் இருக்கணும், இப்ப நான் அனுபவிக்கணும். சரி, இதுல பலவிதமான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? ரெண்டு மூணு விஷயம் மாத்த பார்க்கலாம். இப்போ அனுபவிக்க கூடியவன் நான் என்று எடுத்துக்கொண்ட பொழுது, எனக்கு சின்ன வயசுல பொம்மை வச்சு விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கலாம். எல்லா குழந்தைகளுக்கும் ஆசையா இருக்கும். இதே 15 வயசுல பொம்மை வச்சு விளையாண்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த நிலையிலே அனுபவிக்க கூடிய அந்த மனிதனுக்கு 5 வயசுல பொம்மை வச்சு சொப்பு வச்சு விளையாடக்கூடியது இல்ல, ஒரு டாய் கன்னு வச்சு விளையாடக்கூடியது ஆனந்தம் அவனுக்கு, அந்த இடத்துல விளையாட்டு ஆனந்தம். ஆனால் அவனே 15 வயசு ஆகின்ற பொழுது அவனுடைய ஆனந்தத்தினுடைய பொருளும் தன்மையும் மாறுபடுகிறது. இப்ப பொருள் மட்டுமே கிடையாது, அந்த தன்மையும் மாறுபடுகிறது. அவனுக்கு அந்த விளையாட்டு பிடிக்கிறது இல்லை, அவன் வேற விளையாட்டுக்கு போயிட்டான். அந்த எந்த விளையாட்டுங்கிறது நமக்கு தேவையில்லை. அடுத்தது 25 வயசுனா அவன் இன்னொரு விளையாட்டுக்கு போறான். 30 வயசு இன்னொரு விளையாட்டு போறோம். இவன் மாற மாற அனுபவிக்க கூடியவன் அவனுடைய ஆனந்தம் என்கின்ற ஒன்றினுடைய கணக்கை மாற்றிக்கொண்டே வருகிறான். அதாவது மூவிங் டார்கெட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இன்றைக்கு எனக்கு ஆனந்தம், நாளைக்கு அது எனக்கு ஆனந்தம் இல்லை, நான் இன்னொன்றை நினைக்கிறேன். ஆக ரெண்டாவது விஷயம் வரும் பொழுது என்ன ஆகிறது, நான் ஒரு மனிதன், என்னுடைய பலவிதமான சூழ்நிலைகளிலே அந்த ஒரு பொருளையோ அல்லது ஒரு தன்னையிலேயோ நான் ஆனந்தம் என்று நினைப்பதில்லை. இன்னொரு விஷயமும் சொல்றேன், எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்குது, 5 வயசுலயும் ஐஸ்கிரீம் பிடிச்சது, 15 வயசுலயும் ஐஸ்கிரீம் பிடிச்சது, 50 வயசுலயும் ஐஸ்கிரீம் பிடிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனா நான் ரொம்ப முக்கியமா ஏதோ ஒரு என்னுடைய முதலாளி ஒரு வேலை கொடுத்துருக்கிறார், இல்ல என் பொண்ணு கல்யாணம், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன்னா அந்த சமயத்துல ஐஸ்கிரீம் உட்கார்ந்து நிதானமா யாராச்சும் அப்படின்னு இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க, எது முக்கியம் என்று வரும் பொழுது ஆனந்தம் என்கின்ற இது முக்கியம் இல்லை, இதுக்கு இன்னொரு விஷயமானது முக்கியமாக ஆகிவிடுகின்றது. எனக்கு அந்த பொருள் பிடித்திருந்தாலும் கூட அந்த பொருளும் மாறுபடும், என்னுடைய ஆனந்தத்தினுடைய அளவுகோலும் மாறுபடுகிறது. இப்ப அனுபவிக்கிறவனும் வித்தியாசப்படுகிறதா? இன்னொன்னு சொல்லுகிறேன், அனுபவிக்கக்கூடியவன் எல்லா நிலைகளிலேயும் அதே பொருளை ஆனந்தம் என்று நினைத்துக் கொள்வது கிடையாது. அதுதான் அந்த உதாரணம் சொன்னேன், என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுன்னு சொன்னா அந்த சமயத்தை எனக்கு ஐஸ்கிரீம்ங்கிறது உட்காந்து நிதானம் உட்காந்து எந்த கோன் ஐஸ்கிரீமோ கப் ஐஸ்கிரீமோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க போறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஐஸ்கிரீம்ங்கிறது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம், அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்காது. எனக்கு என்ன முக்கியம், அங்கே பொண்ணு கல்யாணம் நடக்கிறத நான் சாப்பிடாம கூட இருப்பேன். பெரும்பாலும் அப்படிதான் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, சாப்பிடாம கூட இருப்போம், வாயில ஈவரம் தெரியாதுன்னு ஓடிட்டு இருப்போம். அவருக்கு ஐஸ்கிரீம் முக்கியமா இருக்குமா? இருக்காது. இப்போ அந்த ஆனந்த ஹேதுவாக இருக்கப்பட்ட பொருளும் ஆனந்தத்தை அனுபவிக்க கூடியவனும் கூட மாறுகிறார்கள். இவன் மூவிங் டார்கெட் மாதிரி ஆனந்தம் அப்படிங்கிற விஷயம் மாறுகிறது, ஆனந்தத்தை தரக்கூடிய பொருள் என்கின்ற விஷயம் மாறுபடுகிறது. இப்ப மிச்சம் இருக்கிறது என்ன, ஆனந்தம்ங்கிற அனுபவம் மாத்திரம்தான் மிச்சம் இருக்கிறது. இப்ப ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம், ஒத்துக்கிறீங்களா? ஒண்ணு, ஒரே பொருள் எல்லாருக்குமே எல்லா சமயத்திலையுமே எல்லா விதமாகவும் ஆனந்தத்தை தருவதில்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு இல்லைன்னா 1008 உதாரணம் சொல்லலாம், அது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு நமக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம். இந்த அனுபவிக்க கூடியவன் இருக்கிறானே, அவனுக்கு எல்லா காலங்களிலேயும் எல்லா நிலைகளிலேயும் ஆனந்தம் என்பது மாறுபட்டு கொண்டே வருகிறது, இதுதான் ஆனந்தம்னு கிடையாது. இப்போ ஆனந்திக்கப்படக்கூடிய பொருளும் மாறுபடுகிறது, ஆனந்திக்க கூடியவனும் மாறுபடுகிறான், அனுபவிக்க கூடியவனும் மாறுபடுகிறான். இப்ப அனுபவம்னு ஒண்ணு இருக்கிறது இல்லையா, அந்த ஆனந்தம் அது மாத்திரம்தான் இப்ப நம்ம ஆராய்ச்சிக்கு மிச்சப்படுகிறது. சரி, இந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லுகின்றோமே, இந்த ஆனந்தம் என்கின்ற ஒன்றுக்கு இதே அளவுகோல் வச்சுக்கலாம். எப்படி, நிலைத்ததாக இருக்க வேண்டும், எல்லா காலங்களிலேயும் எல்லா சமயங்களிலேயும் எல்லா விதமாகவும் இது ஆனந்தத்தை தர வேண்டும். அனுபவம் என்பது எதை சார்ந்தது? இது ஒரு சார்ந்த பொருள். அனுபவம் என்பது ஒன்றை சார்ந்தது, அனுபவிக்க கூடியவனையும் அனுபவிக்க கூடிய பொருளையும் சார்ந்தது அனுபவம். இந்த ஆனந்தம்ங்கிறது அப்படியா? ஆனந்தோவை வேதங்கள் சொல்லும் பொழுது ஆனந்தமாகவே இருக்கிறான், ஆனந்தத்தை அடைந்து ஆத்மா ஆனந்திக்கிறான். எந்த வேதங்கள் எல்லாம் உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லுகின்றது. இப்ப ஆனந்தம்ங்கிற அனுபவம் என்ன யோசிச்சு பாருங்க. இதே உதாரணத்துக்கு வாங்க, ஐஸ்கிரீம் ஆனந்தம் இல்ல, ஐஸ்கிரீமினாலே அடையப்படக்கூடிய அனுபவம் ஆனந்தம். ஐஸ்கிரீமை சாப்பிடக்கூடியவன் ஆனந்த ஹேது கிடையாது, அவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் ஆனந்த ஹேது. இப்போ அனுபவம் என்கின்ற ஒன்று வரும் பொழுது அது நிலைத்ததாக இருந்தால் மட்டுமே, ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருப்பதாக இருந்தால் மட்டுமே அது ஆனந்த ஹேதுவாக இருக்கும். இப்போ இந்த ஆனந்த ஹேது இது மாதிரி அழியக்கூடிய பொருள்களோ மாறக்கூடிய தன்மையிலே இருக்கின்றனவோ கொடுக்க முடியாது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். நான் ஒரு படம் எழுதணும், ஏதோ ஒரு சித்திரம் வரைய வேண்டும். சித்திரத்தை தண்ணீரிலே எழுதினா எப்படி இருக்குமா? நிக்க ஓடிடும். ஓடக்கூடிய தண்ணீரிலே எழுதக்கூடிய சித்திரம் போயிடும். சரி, நான் தரையிலே அல்லது பேப்பரிலே எழுதுகிறேன். பேப்பரிலே எழுதுவது எவ்வளவு காலம் இருக்கும்? இருக்காது. இதே இது நீங்க சித்தனவாசல், புதுக்கோட்டையில இருந்து சித்தனவாசல் இருக்கு, அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல போனாலே குடிமியாமலைன்னு சொல்லி குடிமித்தேவராக சிவபெருமான் இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இதுக்கு ஒரு என்ன சிறப்புன்னா, அங்கே மகேந்திர வல்லவன் தன்னுடைய சங்கீரண ஜாதி என்று சொல்லும்படியாக சங்கீத கல்வெட்டுகளும் வச்சிருக்கிறான். மேல திரும்பி அதனுடைய வல பிரதட்சணமாக நாம் வரும் பொழுது மேல பார்க்கலாம், 63 நாயன்மார்களும் தேவாதி தேவர்களுமாக ரிஷபாரூடராக அந்த மலையிலே முருகப்ப இவர் சிவபெருமான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ அதுக்கு போற வழியிலேயே சித்தன்னவாசல் என்று சொல்லும்படியாக ஒரு சின்ன குன்று உண்டு. இந்த குன்று எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாலே சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அங்கே போய் பார்த்தா இன்னும் கூட அந்த தாமரையினுடைய கலரோ, அங்கே தடாகத்திலே இருக்கக்கூடிய நிலைமையோ ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வரலாம். சித்திரமானது தண்ணீரிலே எழுதப்படும் பொழுது அது நிலைத்து நிற்பதில்லை, பேப்பரிலே எழுதினாலும் காலத்தினாலே நிற்பதில்லை. ஆனா கல்லிலே அது எழுதப்பட்ட சித்திரமானது அது நிலைத்து நின்றிருக்கிறது. இப்போ சித்திரம் அதே எழுதலாம், எழுதுறம் ஒரேயாக எழுதியிருக்கலாம், ஆனா எழுதப்படக்கூடிய அடிப்படை நிலைத்ததாக இருக்க வேண்டும், அனுபவத்தினுடைய அடிப்படை நிலைத்ததாக இருக்க வேண்டும். அதுதான் நான் வரக்கூடிய பாயிண்ட். இப்ப அனுபவம் என்கின்ற ஒன்று இருக்கிறது இல்லையா, அதுக்கு அடிப்படையாக ஏதோ ஒன்று இருக்கும். அந்த அடிப்படை நிலைத்ததாக இருந்தால் மட்டுமே அனுபவமானது, இந்த ஆனந்தமானது நிலைத்திருக்குமே தவிர இல்லைன்னா நிலைத்திருக்காது. இப்ப அடிப்படையாக என்றைக்குமே நிலைத்திருக்கக்கூடிய பொருள் என்று இருக்க முடியும், எது இருக்க முடியும்? ஊதியா மரியா உணரா மரபா விதி மால் அரியா விமலன் புதல்வன், முருகப்பெருமான் மட்டுமே என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவன். ஊதியா மரியா உதிக்காதவன் அருமது மதிக்காதவன் என்றைக்குமே இருந்து கொண்டிருக்கின்றான். என்றும் இழையாய் அழகியாய் ஏறூர்ந்தான் என்று சொல்லும்படியாக என்றைக்குமே ஆனந்தத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான், அவனுடைய கவலையை மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஆனந்த ஹேதுவாக இது மூணு விஷயத்திலே இங்கே இருப்பான். ஆனந்த ஹேதுவாக ஆனந்தத்தை தரக்கூடிய பொருளாக நம்முள்ளே இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற இந்த திருப்புடியாக முருகப்பெருமான் இருக்கிறான். அதான் முக்கியமான விஷயம். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த ஆனந்தத்தை தரக்கூடியவன் அவனே, ஆனந்தமாக இருப்பவன் அவனே, நம்முள்ளே இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்க செய்பவன் அவனே. அவனுடைய அருள் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. காண்பார் யார் அவன் காட்டா காலே, அவன் காமிச்சாத்தான் நம்ம பார்க்க முடியும். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, கூட்டுவித்தால் யார் ஒருவர் கூடாதாரே, குலைவித்தால் யார் ஒருவர் குலையாதாரே. அவன் ஆட்டுவிக்கிறான், அவன் பாட்டுவிக்கிறான், அவன் நம்மை கூட்டுவிக்கிறான். இதுக்கு நமக்கு உள்ளே இருந்த நம்மை தூண்டக்கூடியவன் யார்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமியாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான் நமக்குள்ளே இருக்கிறான். பொருள் அடுத்த பொருள் அனுபவிக்கக்கூடிய பொருள் என்றைக்குமே நிலைத்ததாக இருக்கக்கூடியவன் என்றும் இளையாய் அழகியாய் ஆனந்தத்தை தரக்கூடியவனாக, ஆனந்தம் ஆனந்தம் என்று சொல்லக்கூடியதாக ஆனந்தமான தேனிருந்த பொந்து என்று சொல்வார் மாணிக்க வாசகர். அப்பேற்பட்ட ஆனந்தமே ஆனந்தமா கடலாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான். அனுபவிக்கக்கூடிய பொருள் அவன், அனுபவிக்கக்கூடிய ஆள் அவன், அனுபவமாகவும் இருக்கக்கூடியவன் அந்த ஆனந்தமே அவன். இதைத்தான் உபநிஷத்துக்கள்லாம் எங்கே எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கே சொல்லுகின்றன. அந்த அனுபவமாகவே ஆனந்தமாகவே அவன் இருக்கிறான். இதை வந்து இன்னொரு விதமா ரொம்ப அழகா சொல்லுவார் அலங்காரத்துல. முடியா பிறவி கடலில் புகார், முழுதும் கடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார், வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள், அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே என்று சொல்லி இந்த எம்பெருமானை பற்றி யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இந்த எந்த விதமான துக்கமும் கிடையாதுன்னு அதுதான் சொன்னேன் முதல்லயே. உல்லாச நிராகுல யோக ஹித சல்லாப வினோதன், இந்த ஆனந்தத்தினுடைய ஆறு நிலைகளை நீ எதையோ எல்லாமரே என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே என்று சொல்லுவார். அப்பப்ப சஸ்பென்ஸ் வச்சா தான் சரியா இருக்கு. இந்த ஆறு என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், அதுக்காக அதை நீங்க கேட்கணுமா இல்லையா? அந்த ஆறும் என்ன, ஆனந்தத்தினுடைய ஆறு குணங்களை பார்க்கிறோம். இங்க ஒரு குணம் சொல்லுவார், முடியா பிறவி கடலில் புகார் முழுதுங்களுக்கும் மிடியில் மிடியால் படியில் விதனப்படார். அதை கவலைப்பட மாட்டாங்க, நிராகுல வேறொன்னும் கிடையாது, அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள், எனக்கு சங்கடம் இருக்காது. அந்த சங்கடம் இல்லாத இருக்கும்படியான ஒரு நிலையை முருகப்பெருமான் தருகிறான். திருநாமம் புகழ்பவரே மிடியால் படியில் விதனப்படார், முருகன் திருநாமத்தை புகழ்பவரே முடியா பிறவி கடலில் புகார். அவனை சொல்லக்கூடியவர்கள் அந்த ஆனந்த முருகனை ஆனந்தமாக சொல்லக்கூடியவர்கள் ஆனந்தத்திலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உபனிஷத் வாக்கியம் இங்கேதான் நிச்சயப்படுகிறது. சரி.